அடிப்படை வேதாகம சத்தியங்கள் சகோதர சகரியாப்பனன் அவர்கள் வழங்கும் 8வது வேத பாடம் உண்மையான மனம் திரும்புதல் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். தேவனுடைய கிருபை நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் அது போனதா போதுமானதா இருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்றை வாக்கு பண்ணியிருக்கிறார். அதாவது 1 கொரிந்தியர் 10:13 அவர் நம்முடைய திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்கிற தேவன் அல்ல. ஒரு காலம் நம்மை திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்க மாட்டார். நாம் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் அவர் சோதிப்பார், அவர் சோதனை அனுப்புவார். ஆனால் சோதனையோடு கூட கஷ்டங்களோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கையும் உண்டாக்குவார். அப்பொழுது நம்மால் அதை தாங்க முடியும். முதலாவதாக ஏன் தேவன் நம்முடைய வாழ்க்கையில உபத்திரங்களையும் சோதனைகளையும் நம்முடைய ஜீவனுக்கு வர அனுமதிக்கிறார்? அது எதற்கு ஒப்பா இருக்கிறது என்றால், நம்முடைய பௌதிக சரீர தசைகளை எதிர்ப்புக்கு உட்படுத்துகிறது போல. அப்பொழுதுதான் நம்முடைய தசைகள் வலிமை பெறும். எல்லா தசைகளும், மனித சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா தசைகளும், அவைகள் எப்பொழுது பலப்படுகிறது, எப்பொழுது மேம்படுகிறது என்று சொன்னால், ஒரு எதிர்ப்புக்கு உட்படுத்தும் பொழுதுதான். ஜனங்கள் பழுத்துக்குகிறார்கள், அவர்கள் ஓடுகிறார்கள், அல்லது இழுக்கப்படுகிற ஸ்பிரிங்கை பயன்படுத்துகிறார்கள், அல்லது இது போன்ற எந்த ஒரு உடற்பயிற்சியும் அவன் செய்யும் பொழுது அது உடல் வலிமை பெறுகிறது. அந்த கோட்பாடு என்னவென்றால், எப்பொழுதுமே உங்களுடைய தசைகளை எதிர்ப்புக்கு உட்படுத்த வேண்டும். அதனுடைய விளைவு அந்த தசைகள் வலு பெறுகிறது.
If you don't subject your muscles to resistance,
நீங்கள் உங்கள் தசைகளை அந்த எதிர்ப்புக்கு உட்படுத்தவில்லை என்று சொன்னால், தடைகளுக்கு உட்படுத்தவில்லை சொன்னால், நீங்கள் வலிமையுள்ளவர்களாய் மாற மாட்டீர்கள். நீங்கள் குண்டாக பருமனாக தான் மாறுவீர்கள். வெறும் ஆகாரத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் அது ஒரு மனிதனை பலவானாய் மாற்றாது, அது ஒரு மனிதனை பருமன் உள்ளவனாக மாற்றும். ஆகவே ஒரு பருமனான மனிதனுக்கும் ஒரு வலிமையான மனிதனுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதை பொருத்தி பார்த்தால், அதிகமாய் ஒருவன் வேத அறிவை பெற்றுக்கொண்டே இருந்தால் அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவனை ஒரு குண்டான ஒரு மனிதனாய் மாற்றுகிறது. குண்டான மனிதன் ஒல்லியான மனிதனை காட்டிலும் பலவீனனாய் இருக்கிறான். அநேக ஜனங்கள் எவ்வளவு வேத அறிவை வைத்திருக்கிறார்கள், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் பலவீனமானவர்களாய் இருக்கிறார்கள். எப்பொழுதும் அவர்கள் கோபப்படுகிறார்கள், அவர்கள் இன்னுமாய் கண்களால் இச்சிக்கிறார்கள், அவர்கள் இன்னும் எத்தனையோ பாவங்களை செய்கிறார்கள். எவ்வளவு வேத அறிவு இருந்தும் இதெல்லாம் செய்கிறார்கள். அவர்கள் வலிமையானவர்களா? இல்லவே இல்லை. அவர்கள் பருமனாக இருக்கிறார்கள், குண்டாக இருக்கிறார்கள். தேவன் நாம் கஷ்டங்களையும் உபத்திரங்களையும் சகிப்பதற்கு அல்லது உபத்திரத்தையும் சோதனையும் சகிப்பதற்கு ஏன் அனுமதிக்கிறார்? நாம் வலிமையானவர்களாய் மாறும்படியாக. அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், ஒரு காலம் நம்முடைய திராணிக்கு மிஞ்சி அவர் நம்மை சோதிக்கவே மாட்டார். நாம் தாங்கக்கூடிய அளவுதான் அவர் சோதனை அனுப்புவார். இது அற்புதமான ஒரு வாக்கு தத்துவமாக இருக்கிறது. அதனுடைய பொருள் என்னவென்றால், நான் ஒரு குறிப்பிட்ட கஷ்டமின் வாழ்க்கையில வருகிறது, நான் ஒரு காலம் என்னை பார்த்து ஓ என்னால தாங்க முடியாத கஷ்டம் என்று நான் சொல்லவே தேவையில்லை. எதுவுமே எனக்கு தாங்க முடியாத ஒரு காரியம் அல்ல அது, என்னுடைய திராணிக்கு உட்பட்டுதான் இருக்கிறது. நான் இதை நம்பவில்லை என்றால் நான் தேவனை குற்றம் சாட்டுவனா இருப்பேன். தேவன் ஒரு பள்ளி ஆசிரியரை காட்டிலும் அவர் ஞானம் குறைந்தவர் என்று சொல்லி தேவனை நான் குற்றம் சாட்டுகிறேன். ஏன் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மாணவன் 5வது வகுப்பு படிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த பள்ளி ஆசிரியர் அவனுடைய வகுப்பிலே அவனுக்கு ஒரு காலம் 7வது வகுப்பு கேள்வித்தாளை கொடுக்க மாட்டார். இல்லவே இல்லை. அந்த பள்ளி ஆசிரியருக்கு சரியான 5வது வகுப்பு கேள்வித்தாளை கொடுப்பதற்கு ஞானம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அந்த ஆசிரியருக்கு இந்த மாணவனுக்கு 7வது வகுப்பு கேள்வித்தாளை கொடுத்தால் அதை எழுதுவதற்கு அவனுக்கு திராணி இல்லை, திறமை இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகவே இதே விதமாகத்தான் நமக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள். தேவன் நீங்கள் 5வது வகுப்பில் இருக்கும்பொழுது 7வது வகுப்புக்குரிய உபத்திரவங்களை உங்களுக்கு கொடுக்க மாட்டார், அல்லது சோதனைகளை அனுமதிக்க மாட்டார். இப்போது நீங்கள் 5வது வகுப்பில் தான் இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் ஒரு உபத்திரவத்தை சந்திக்கும் பொழுது இது என்னால தாங்க முடியாது என்று சொன்னால், நீங்கள் தேவனைத்தான் ஆசிரியரை காட்டிலும் அவருக்கு ஞானம் குறைவு என்று சொல்லி தேவனை நீங்கள் குற்றம் சாட்டுக்குள்ளா இருக்கிறீர்கள். நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படி உங்களை என்ன வைப்பது? பிசாசுதான். ஏனென்று சொன்னால், நீங்கள் அப்படி என்ன ஆரம்பித்த உடனே ஏற்கனவே நீங்கள் தோற்றுவிட்டீர்கள். நீங்களே தோல்விக்கு ஏதுவாக உங்களை புரோகிராம் பண்ணியிருக்கிறீர்கள். இதை என்னால் தாங்க முடியாது என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த உபத்திரமும் உங்களை திராணிக்கு மிஞ்சி வராது. நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருந்தால் தேவன் தான் எவ்விதமான கேள்வித்தாள் உங்களுக்கு வர வேண்டும் என்பதை அவர் தீர்மானிக்கிறார். அவர் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதான ஒரு கேள்வித்தாளை தான் கொடுப்பார். இது இதை அறிந்து கொள்வது நமக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கிறது. உதாரணமாக பிசாசுக்கு ஒரு பெரிய சோதனை வைத்திருக்கிறான் என்று வைத்துள்ள உங்களுக்கு என்று நாளைக்கு நீங்கள் சந்திக்க முடியாத ஒரு பெரிய சோதனை வைத்திருக்கிறான். உங்களாலே சந்திக்க முடியாது, அது உங்களுக்கு மிஞ்சின பாரமாக இருக்கிறது. ஆகவே பிசாசு இப்பொழுது தேவனிடத்தில் போய் அனுமதி கேட்கிறான். அந்த சோதனை உங்களை வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு முன்பதாக சாத்தான் தேவனிடத்தில் அனுமதி கேட்கிறான், தேவனே இந்த சோதனை ஜாக் அவர்களுக்கு நான் அனுப்பட்டுமா? தேவன் சொல்கிறார், நான் அப்ப உனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் அவருக்கு இன்னும் இந்த சோதனை சந்திப்பதற்கு வலிமை பெறவில்லை. அதற்கு பிறகு ஒரு மாதம் கழித்து பிசாசு ஆண்டவரிடத்தில் இப்பொழுது நான் அனுப்புவான் என்று கேட்கிறான். ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்கிறார். அவனுக்கு இன்னும் போதுமான பலன் வரவில்லை. ஒருவேளை ஒரு ஆண்டு கழித்து இப்பொழுது நீ இந்த சோதனை அனுப்பலாம், அவருக்கு பலன் வந்துவிட்டது, இப்பொழுது மேம்பட்டிருக்கிறார், கடந்த ஓராண்டிலே வளர்ச்சி பெற்றிருக்கிறார், இப்பொழுது அதை சந்திக்கக்கூடிய அளவுக்கு பலன் பெற்றிருக்கிறார். ஆகவே இப்பொழுது அந்த சோதனை வரும்பொழுது பரிசுத்தாவினுடைய வல்லமினாலே நான் அதை ஜெயிக்க முடியும், அதை வெற்றி பெற முடியும். இப்பொழுது எனக்கு ஏழாம் வகுப்பு கேள்வித்தாள் வந்தாலும் அதை நான் சந்திக்கிறேன். இதை நான் அறிந்து கொள்வது எனக்கு மிகுந்த ஒரு ஆறுதலை தருகிறது. ஏனென்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து வரும் வரை எனக்கு இது பொருந்துகிறதா இருக்கிறது. ஒரு காலம் தேவனுக்கு கடினமான கேள்வித்தாளை கொடுக்க மாட்டார். நான் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனையிலும் நான் மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் அதிலே ஒன்றுமே என்னுடைய தாங்கும் அளவுக்கு மிஞ்சி வராது. கணித பாடத்தில் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றாம் வகுப்பு, இரண்டாம் வகுப்பு, மூன்றாம் வகுப்பிலே அவர்கள் கடினமாக உழைக்கிறார்கள். அவர்கள் நூறு மார்க் ஐந்தாம் வகுப்பும் ஐந்தாம் வகுப்பிலே வாங்குகிறார்கள், ஒவ்வொரு வருடமும் வாங்குகிறார்கள். ஆனால் அந்த ஐந்தாம் வகுப்பில் இருக்கும்பொழுது நீங்கள் ஏழாம் வகுப்பு கொள்கைத்தலை கொடுக்கும் பொழுது அவனுக்கு நூறு மார்க் கிடைக்காது. ஒருவேளை 25 மார்க் அல்லது 30 மார்க் தான் வாங்குவான். நமக்கும் அதே போலதான், நாம் பாவத்தை மேற்கொள்ள முடியும் எல்லா நேரங்களிலேயும். ஏன் என்று சொன்னால் இந்த ஒரு வாக்குத்தத்தின் நிமித்தமாய், 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 வசனத்தினுடைய வாக்குத்தத்தின் மூலமாய், தேவன் உங்கள் திராணிக்கு மிஞ்சி உங்களை சோதிக்கிறவர் அல்ல. இதை நாம் நம்ப வேண்டும். விசுவாசம் இல்லாமல் நாம் ஒரு காலம் வெற்றி கொள்ள முடியாது. தேவன் உண்மையுள்ளவர் என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவன் உண்மையுள்ளவர், தேவன் உண்மையுள்ளவர் என்று இந்த 13 வசனத்தில் வருகிறது. அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய வாக்குத்தத்தங்களும் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறது. அவர் நீங்கள் உங்கள் திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்கிறவர் அல்ல, சோதனை அனுப்புகிறவர் அல்ல. வேதம் மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் குறித்து பேசுகிறது. இந்த இரண்டு காரியங்களும் நமக்கு தேவை. இந்த சுவிசேஷம் நமக்கு வாக்கு பண்ணுகிற எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வதற்கு இது இரண்டும் அவசியம். இயேசு மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் பேசினார், பேதுரு பேசினார், அப்போஸ்தலன் பவுல் மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் அப்போஸ்தலர் 20 அதிகாரத்தில் ஒன்றாய் கொண்டு வருகிறார். அவர் எபேச சபையில் உள்ள மூப்பர்களுக்கு அதை குறித்து பேசுகிறார். 3 வருடம் அங்கே அவர்களிடத்தில் பேசி பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். இவ்வளவு 3 ஆண்டுகளாக நான் என்ன பேசியிருந்தாலும், 21 வசனத்தில் சொல்லுகிறார், நான் உங்கள் ஒவ்வொருக்கும் கட்டளையிடுகிறதாவது அவர்கள் தேவனுக்கு முன்பாக மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த இரண்டு காரியங்களை தேவன் ஒன்றாக சேர்த்திருக்கிறார். மனம் திரும்புதலும் விசுவாசம், தேவன் இணைத்ததை யாரும் பிரிக்க கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களையும் ஒரு ஆக்சிஜன் அணுவையும் சேர்ந்தால் அது தண்ணீர் மூலக்கூறாய் மாறுகிறது. அது பிரிந்து இருக்கும் பொழுது தண்ணீர் நமக்கு கிடைக்காது. நீங்கள் ஒரு அணு சோடியம் அணுவை எடுத்துக் கொள்ளுங்கள், குளோரின் அணுவை என்று எடுத்துக் கொள்ளுங்கள், இரண்டையும் சேர்த்தால் உங்களுக்கு சோடியம் குளோரைட் என்று சொல்லக்கூடியதான மேஜை உப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. அதை பிரித்து விட்டால் அது உப்பு அல்ல, அது வெறும் சோடியமாகவும் குளோரைடாகவும் தான் இருக்கும். விசுவாசமும் மனம் திரும்புதலும் அது மட்டும்தான் நாம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரதிக்கிரியை அது பதிலா இருக்கும். அதை நாம் பிரித்து விட்டால் அது சரியான ஒரு பதிலா இருக்காது சுவிசேஷத்திற்கு, இயேசு சுவிசேஷத்திற்கு. அது சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தாது, ஒரு பலனை தராது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு காணப்படுகிற அநேக பிரசங்கங்கள் விசுவாசத்தை மட்டுமே வலியுறுத்துகிறதா இருக்கிறது. அது எதை பொறுத்திருக்கு என்று சொன்னால், நமக்கு தண்ணீர் வேண்டுமானால் ஆக்சிஜன் தான் வேண்டும், ஆக்சிஜன் தான் வேண்டும் என்று சொல்லுகிறது போல. ஆம், கண்டிப்பாக ஆக்சிஜன் தேவை, ஆனால் ஹைட்ரஜன் நமக்கு தேவை. இரண்டும் இருந்தால்தான் நமக்கு தண்ணீர் கிடைக்கும். ஆனால் வெறும் ஆக்சிஜன் மட்டுமே, ஆக்சிஜன் மட்டுமே, பிராணவாயு மட்டுமே என்று சொல்லிக் கொண்டிருந்தால் நமக்கு தண்ணீர் கிடைக்காது. விசுவாசி மட்டுமே நீங்கள் வலியுறுத்திக் கொண்டே இருந்தால் உங்களுக்கு சரியான ஒரு பலன் கிடைக்காது, அந்த சுவிசேஷத்தினுடைய பலன் கிடைக்காது. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்தினுடைய பரிதாபமாயிருக்கிறது. அநேக மக்கள் அவர்கள்
and privileges of the gospel because
சுவிசேஷத்தினுடைய அற்புதமான ஆசீர்வாதத்தையும் அதனுடைய பலையும் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த விசுவாசத்தையும் மனந்திருமலையும் பிரசங்கம் பிரித்து விட்டார்கள். மனந்திருமல் என்பது ஒரு பிரபலமான செய்தி அல்ல என்று சொன்னால் அது பாவத்தோடு இடைபடுகிறதா இருக்கிறது. அநேகர் விசுவாசம் அது நேர்மறையா இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆம், மனந்திருமல் என்கிற செய்தியானது எதிர்மறையா இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு நேர்மறையும் தேவை, எதிர்மறையும் தேவை. நீங்கள் மின்சாரம் ஒரு நேர்மறை எதிர்மறை பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் தான் மின்சாரம் பாயும். அந்த மின்சாரம் பாய்வதற்கு இரண்டு கம்பிகள் நமக்கு தேவை. எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால், நேர்மறையாக இருந்தால் அதிலே மின்சாரம் பாயாது. அதே போலத்தான் மனம் திரும்புதல் என்பது ஒரு எதிர்மறையான ஒரு சொல். பாவத்தை விட்டு திரும்புதல், விசுவாசம் என்பது அது தேவனிடத்திலே நம்புங்கள், தேவன் இயேசுக்கு விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நேர்மறையான ஒரு காரியம். ஆகவே இது இரண்டும் இல்லாதபடிக்கு நீங்கள் சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் உங்களுக்கு வாக்கு பண்ணுறதை அனுபவிக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு சுவிசேஷத்தினுடைய சரியான அனுபவம் இல்லை. ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையானது நிறைவற்றதா இருக்கிறது, திருப்தியற்றதா இருக்கிறது. அநேக கிறிஸ்தவர்களை கேட்டு பாருங்கள், உண்மையாய் சொல்லுங்க என்று சொன்னால் சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு திருப்தி இல்லை, நிறைவில்லை என்று சொல்லுவார்கள். ஏன் அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள்? ஏனென்றால் அவர்கள் ஒரு முழுமையற்ற ஒரு செய்தியே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் விசுவாசத்தை போதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் மனந்திருந்தல் அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. மனந்திருந்தல் என்பது அதுதான் பிரதானமான படி நாம் விசுவாசத்திற்கு வருவதற்கு. மனந்திருந்தல் என்பது தேவனை தவிர மற்ற எல்லாவற்றை குற்றிலும் எல்லாவற்றையும் விட்டு தேவனிடத்திலே நாம் திரும்ப வேண்டும். இதனுடைய விளக்கம் ஒன்று தெசலோனிக்கேயரிலே நாம் வாசிக்கிறோம். ஒன்று தெசலோனிக்கேயர் ஒன்றாம் அதிகாரம் நாம் இதை இப்படி வாசிக்கிறோம், 9வது வசனம். நீங்கள் விக்கிரங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் என்று வாசிக்கிறோம். இதை வாசித்த பார்த்தீர்களா, கவனித்தீர்களா? நீங்கள் விக்கிரங்களை விட்டு விட்டு தேவனிடத்திற்கு திரும்பினீர்கள். விக்கிரகம் என்றால் என்ன? மிகவும் தெளிவான விக்கிரத்துக்குள்ள ஒரு தெளிவான விளக்கம், தேவனுடைய இடத்தை எந்த ஒரு காரியம் எடுத்துக்கொள்கிறதோ அதுதான் விக்கிரகம். உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ மரத்தினாலேயோ கல்லினாலே செய்யப்பட்ட ஒரு பொருள் தான் விக்கிரகம் என்று அல்ல. அதை மிகவும் எளிதாக அடையாளம் கண்டு கொள்ளலாம். அதிலிருந்து விடுதலை பெறுவது மிகவும் எளிது. வெளியரங்கமாய் இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நாம் எளிதாக விட்டுவிட முடியும் நாம் ஒப்பிட்டு சொல்லும் பொழுது. ஆனால் இருதயத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகம் அவைகள் தான் விட்டு விடுவது கடினமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஒரு வசனம் இருக்கிறது, அங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் பேசுகிறார். இந்த ஜனங்கள் எசேக்கியேல் 14வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். எசேக்கியேல் ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கி பாபிலோனில் இருக்கும்பொழுது அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு தீர்க்கதரிசியா இருந்தார். பாபிலோனுக்கு அவர்களை பாவத்தின் நிமித்தமாய் தேவன் அவர்களை அனுப்பிவிட்டார். ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து இங்கே சொல்லுகிறார், மனுஷபுத்திரனே எனக்கு செவி கொடு. எசேக்கியேல் 14வது அதிகாரம் 3வது வசனம், இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி இவர்கள் இடத்திலே விசாரிக்க தகுமோ, என்னிடத்தில் வந்து அவர்கள் விசாரிக்கலாமா? நான் தங்கள் உள்ளத்திலே விக்கிரகங்களை வைத்திருக்கக்கூடிய இதயத்தில் விக்கிரத்தை வைத்துக் கொடுக்கிறவர்களுக்கு நான் பதில் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவே விக்கிரம் என்பது ஏதோ வெளியே இருக்க காரியம் ஒன்று மட்டுமல்ல. தேவன் சொல்லுகிறார், அவர்களிடத்திலே பேசு. 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், எந்த ஒரு மனிதனாவது தன்னுடைய இதயத்திலே விக்கிரகத்தை வைத்திருந்தால், நாட்டி வைத்திருந்தால், அங்கு தீர்க்கதரிசனத்திலே சொல்கிறார் ஆண்டவர்,
I the Lord will be brought to give him an answer.
கர்த்தராகிய நான்,
multitude of his idols.
நான் கர்த்தராகிய நான் திரட்சிக்கத்தக்கதாக உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்கிறார்.
With Christians today, anything that
இன்றைக்கு கிறிஸ்தவர்களிலும் அப்படித்தான் இருக்கிறது.
It could be your business.
தேவன் என்கிற அந்த ஸ்தானத்தை வேறு எந்த ஒரு பொருள் எடுத்துக்கொண்டாலும் அது விக்கிரகம். அது உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், அது உங்களுடைய வீடாக இருக்கலாம், உங்களுடைய கேர்ள் ஃபிரெண்டாக இருக்கலாம், அல்லது ஒரு பையனாக இருக்கலாம், அல்லது வங்கி கணக்கில் உள்ள பணமாக இருக்கலாம், அல்லது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம். தேவன் என்கிற அந்த ஸ்தானத்தை வேறு எந்த ஒரு காரியம் எடுத்துக்கொண்டால் அதுதான் விக்கிரகம். உங்களுடைய வாழ்க்கையில எது தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொண்டது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? உங்களை பற்றி கேட்டு பாருங்கள். உங்களை பார்த்து நீங்களே கேட்டு பாருங்கள். நான் எனக்கு மற்ற காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது எதை குறித்து அதிகமாக நான் சிந்திக்கிறேன்? நீங்கள் வேலைக்கு போகும்பொழுது, தொழிற்சாலைக்கு போகும்பொழுது, அங்கே உள்ள காரியங்களிலே நீங்கள் மனதை செலுத்த வேண்டும். அந்த நேரத்தை விட்டு விடுங்கள். ஏனென்றால் நீங்கள் வயிற்று பிழைப்புக்கு பிழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் பள்ளிக்கு போனாலோ கல்லூரிக்கு போனாலோ அங்கேயும் நீங்கள் மனதை செலுத்த வேண்டும். அதை விட்டு விடுங்கள். ஆனால் அதையெல்லாம் முடித்த பிறகு நீங்கள் வெறுமனே இருக்கக்கூடிய நேரத்திலே, சும்மா இருக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் எதை வேண்டுமானாலும் எண்ணலாம், சிந்திக்கலாம். அந்த நேரத்திலே நீங்கள் எதை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? அதிகபட்சமான நேரத்தில் எதை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிறீர்கள்? அதுதான் உங்களுடைய விக்கிரகம். அது விளையாட்டாக இருக்கலாம், அது இசையாக இருக்கலாம், அல்லது முறையான விக்கிரகங்களாக இருக்கலாம். அவைகள் சீரியஸான விக்கிரகங்கள். முறைகேடான விக்கிரகங்களை காட்டிலும் முறையான விக்கிரகங்கள் உங்களுக்கு சீரியஸான இருக்கலாம். ஏனென்றால் அவைகள் விக்கிரகங்களை போல நமக்கு காட்சி தெரிவதில்லை. ஆகவே தேவன் எனக்கும் தேவனுக்கும் இடையே வரக்கூடிய எல்லா காரியங்களும் விட்டு தேவனை நோக்கி திரும்புவதாகும். நான் அந்த காரியங்களுக்கு என் உதவியை காண்பிக்க வேண்டும். அவை மனம் திரும்புதல் என்பது மனதிலே ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். அதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ராணுவத்திலே ஒரு மனிதனை பார்த்து அபோட்டர் என்று சொல்கிறார்கள். அவன் 180 டிகிரி அவன் திரும்புகிறான் பழைய இடத்திலிருந்து. என்னுடைய பழைய வாழ்க்கை பாவத்தை நான் பின்பற்றிக் கொண்டிருந்தேன், இப்பொழுது அதிலிருந்து நான் திரும்புகிறேன். என்னுடைய முதுகை நான் பாவத்துக்கு காண்பிக்கிறேன். என்னுடைய முதுகை பாவத்துக்கு மட்டுமல்ல, தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொண்ட எந்த ஒரு காரியத்துக்கும் முதுகை நான் காண்பிக்கிறேன். நீங்கள் இதை செய்யவில்லை என்றால் நம்முடைய மனந்திரு முதல் முழுமை பெறாத பகுதியானதான் இருக்கிறது. நாம் சில காரியங்களை விட்டு நாம் மனம் திரும்பி இருக்கிறோம், ஆனால் எல்லா காரியங்களையும் விட்டு நாம் மனம் திரும்பவில்லை. அப்படியானால் நம்முடைய மனம் திரும்புதல் அது முழுமை வராததான பகுதியானதான் இருக்கிறது. ஆகவே சுவிசேஷத்தினுடைய பலனை நாம் அனுபவிக்காமல் இருக்கிறோம், அல்லது பகுதி தான் அனுபவிக்கிறோம், குறைவானதை தான் அனுமதிக்கிறோம். உதாரணமாக நான் பெங்களூரிலிருந்து பாம்பேக்கு போக வேண்டும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். நான் இப்பொழுது பெங்களூருக்கு முதுகை திருப்பிக் கொள்கிறேன். நான் 180 டிகிரி திரும்புவதற்கு பதிலாக, பாம்பேயை நோக்கி திரும்புவதற்கு பதிலாக, நான் ஒரு 135 டிகிரி நான் திரும்புகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். நான் இப்பொழுது பாம்பேயை போய் சேர மாட்டேன், நான் கோவாவுக்கு தான் போய் சேருவேன். அநேக கிறிஸ்தவர்கள் இப்பொழுது சேரக்கூடாத இடத்திற்கு போய் சேருகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் பாவத்தை விட்டு 180 டிகிரி அவர்கள் மனம் திரும்பவில்லை. அவர்கள் மனம் திரும்பினார்கள், ஆனால் முழுமையான மன திரும்புதல் அல்ல. இதுதான் அநேக ஜனங்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளராமல் இருப்பதற்கு காரணம், முன்னேறாமல் இருப்பதற்கு காரணம். அவருடைய மனம் திரும்புதல் முழுமை பெறவில்லை. அவர்கள் எந்த பாவம் என்று தங்கள் வாழ்க்கையில் அறிகிறார்கள் எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்ப வேண்டும். இதை குறித்து நான் மனம் திரும்ப குறித்து அதிகமாக நான் சொல்லுகிறேன். மனம் திரும்புதல் என்பது நீங்கள் ஏதோ ஒரு முறை செய்து விட்ட காரியம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது தொடர்ந்து நடைபெறக்கூடியதான ஒரு, தொடர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு மனப்பான்மை. நான் தெரிந்த ஒவ்வொரு பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறேன். ஏனென்றால் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர வளர நாம் புது புது பாவங்களை நாம் கண்டுபிடிப்போம். ஆரம்ப காலங்களிலே அது பாவம் என்று நாம் நினைக்காத காரியங்கள் இப்பொழுது நாம் பாவம் என்று உணர்கிறோம். அதே போல நான் கடந்த 25-30 ஆண்டுகளாக கண்டுபிடித்திருக்கிறேன். நான் தொடர்ந்து கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறேன், பாவம் என்று உணர்ந்து கொண்டே இருக்கிறேன் என் வாழ்க்கையிலே. அதனுடைய பொருள் என்ன? பாவம் என்றால் என்ன அர்த்தம்? வேதத்திலே பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதில் ஒரு சில விளக்கங்களை வாசிப்போம். 1 யோவான் 3:4
It says sin is
நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவமாகும். அதாவது உங்களுக்கு தவறு என்று தெரிந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள். உங்களுடைய மனசாட்சியில இது தவறு என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அது பாவம். அது செய்கிற நிமித்தமாய் வரக்கூடிய ஒரு பாவம், செய்கிற காரியத்தை நிமித்தமாய் வரக்கூடிய பாவம். இன்னொரு விதமான பாவம் இருக்கிறது. அநேக ஜனங்கள் அதை பாவம் என்று எண்ணுகிறதில்லை. அது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், ஆனால் செய்யாமல் விட்டு விடுவதனாலே பாவம் செய்கிறீர்கள்.
That's described in James chapter 4.
அது யாக்கோபு 4 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 17 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும், அது அவனுக்கு பாவமாயிருக்கும், அது பாவம்.
The Levite and the priest who walked by the
இந்த லேவியனும் அந்த ஆசாரியனும் அந்த கொள்ளையர்களாலே அடிபட்டப்பட்ட அந்த சமாரியனை அடிபட்ட மனிதனை பார்த்து அங்கே கடந்து போகிறார்கள். அவருடைய பாவம் என்ன? அவர்கள் அந்த அடிபட்டவனை உதைக்கவில்லை, அவர்கள் அவன் மீது துப்பவில்லை, அவர்கள் அவனை பார்த்து கெட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கூப்பிடவில்லை. அவர்கள் அவனை கண்டுகொள்ளாமல் அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? இவர்கள் செய்யாமல் விட்டதினாலே பாவம் செய்தார்கள். அவனை உதைத்து அவனை கெட்ட பெயரை சொல்லியிருந்தால், அடித்திருந்தால், அது ஒரு காரியத்தை செய்த நிமித்தமாய் வந்த பாவம். அவர்கள் இந்த மனிதனுக்கு உதவிற்ற மனிதனுக்கு இவர்கள் ஒன்றும் செய்யாமல் போய்விட்டார்கள். உங்களுக்கு தெரியுமா, அநேக பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யாமல் விட்டதினாலே வரக்கூடிய பாவங்கள். நீங்கள் அதை பாவம் என்று கூட எண்ணியிருந்திருக்க மாட்டீர்கள். பொதுவாக பேச போனால் நாம் செய்கிறது நிமித்தமாய் வரக்கூடிய பாவங்களைத்தான் நாம் மறைக்க செய்கிறோம். ஆண்டவரே, இந்த தவறை செய்து விட்டேன், அந்த தவறை செய்து விட்டேன், இந்த தவறை செய்து விட்டேன், இப்படி நாம் அறிக்கை செய்கிறோம். நீங்கள் இது போன்ற தேவனுடைய அறிக்கை செய்து உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதா? ஆண்டவரே, இது நான் செய்திருக்க வேண்டும், நான் செய்யவில்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் தயவான வார்த்தையை பேசியிருக்க வேண்டும், ஆனால் நான் பேசவில்லை. ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லியிருக்கிறீர்களா? நான் அங்கே ஜெபித்திருக்க வேண்டும் ஆண்டவரே, ஆனால் ஜெபிக்கவில்லை. ஆண்டவரே, நான் இந்த நபரோடு கூட வேதத்தோடு கூட நான் ஐக்கியப்பட்டு நான் வேதத்தில் நேரத்தை செலவு செய்திருக்க வேண்டும், ஆனால் தேடவில்லை. ஆண்டவரே, இப்படி அநேக பாவங்கள் நாம் செய்த நிமித்தமாக வரக்கூடிய பாவங்கள். நாம் தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது இதை குறித்து நாம் வெளிச்சம் பெறுகிறோம். நாம் இதை குறித்து வெளிச்சம் பெறும்பொழுது நாம் அதை விட்டு திரும்புகிறோம். ஆகவே நாம் இன்னும் அதிகம் அதிகமாக தேவனிடத்தில் வர 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 அதிகமான வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். எது பாவம், எது பாவம் இல்லை. ஆகவே நாம் இதை புது புது பகுதிகளை நம்முடைய வாழ்க்கையில பாவத்தின் பகுதியை கண்டுபிடிக்க நாம் அதிலிருந்து திரும்புகிறோம். அடுத்த வருடம் நான் இன்னும் அதிகமான காரியங்கள் மீது வெளிச்சம் பெறுகிறேன், நான் அதிலிருந்து மனம் திரும்புகிறேன். ஆகவே இப்படி நான் ஆண்டவரோடு கூட நடக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக அது ஒரு மனம் திரும்புதலுக்கேற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. நான் திரும்பிக் கொண்டே இருக்கிறேன். நான் கண்டுபிடிக்கக்கூடிய புது புது பாவங்கள், உணரக்கூடிய புது புது பாவங்கள் நான் மனம் திரும்புகிறேன். ஆகவே பாவத்தினுடைய தெளிவான விளக்கம் என்ன? நாம் பார்த்தோம், நியாயப்பிரமாணத்தை மீறுவது, தேவன் சொன்ன ஒரு காரியத்திற்கு தாண்டி போவது, தேவன் வரைந்த ஒரு கோட்டை தாண்டி போவது. இன்னொரு விளக்கம், நாம் அந்த நான் எதை செய்திருக்க வேண்டுமோ அதை நான் செய்யவில்லை, எதை செய்யக்கூடாதோ அதை நான் செய்து விட்டேன், அது ஒரு பாவம் தான். ஆனால் பாவத்தை குறித்த மிகவும் நேர்த்தியான ஒரு விளக்கம் எங்கே இருக்கிறது? ரோமர் 3 அதிகாரத்தில் காணப்படுகிறது. ரோமர் 3 அதிகாரம் 23 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களாய் மாறிவிட்டார்கள். ஆக பாவம் என்பது தேவனுடைய அந்த தரம் மகிமை அந்த நிலையிலிருந்து குறைவதாகும். தேவனுடைய நிலையானது 100% இருக்கிறது என்று சொன்னால் நான் அதை விட குறைவாக இருக்கிறேன், அது பாவம். ஆகவே தேவனுடைய மகிமை என்றால் அதனுடைய விளக்கம் என்ன? அதையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 1:14 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நாம் தேவனுடைய மகிமையை கண்டோம், இயேசு கிறிஸ்துவிலே இருந்த மகிமையை கண்டோம், அது கிருபியினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக இருந்தது என்று வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய மகிமை இயேசு கிறிஸ்துவின் பூமிக்குரிய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பூமிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது, பூமியில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது,
what holiness is
anything parishuddham endral enna endru paarkiren
anything contrary to
that adai kaattilum endu kuraiva irundhalum seri adarku murana irundhalum seri andha aavi aanadhu paavam adu devudaiya mahimaiyikku kuraivaana kaaryam eppozhudhu paavathirku oru vilakkamai solugiren namakku prayojanamaana vilakkam kristukku ottiraadha endha oru kaaryamum paavam dhaan naan adai paarkkum pozhudhu naan manandirumgiren aandavare naan ummai pola irukka vendum ummai pola illai aandavare இது உடனே நான் அறிந்து விடுவதில்லை, 10 வருஷங்கள் ஆகலாம், ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் நான் மனம் திரும்பிக் கொண்டே இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நான் உம்மிடத்தில் திரும்ப விரும்புகிறேன், திரும்ப விரும்புகிறேன். அதுதான் மனம் திரும்புதல். அப்பொழுது விசுவாசமானது நமக்கு ஒரு பயனுள்ள ஒரு காரியமாய் மாறுகிறது. நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேற முடியும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.